அதிகாரம் 16. நோயாளிகளுக்கான ஜெபம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. தங்கள் ஜெபத்தின் அவசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்குமானால் அது பலம் முறிந்து போய் வாழ்க்கைத்தானும் தனது பிடியிலிருந்து நழுவிக் கொண்டிருப்பதைப் போன்று தோன்றுகிற நேரம்தான். ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் பல வேளைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் தங்களுக்கு தொடர்ந்து கிடைத்த அற்புதமான கிருபைகளை மறந்து தேவனுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றியின் துதியை ஏறெடுப்பதில்லை. ஆனால் வியாதி வரும்போது தேவன் நினைவு கூறப்படுகிறார். மனித பலம் தோல்வி அடையும் போது தெய்வீக உதவியின் அவசியத்தை மனிதன் உணர்கிறான். தமது உதவியை உண்மையாக தேடுகிற ஆத்மாவிடமிருந்து இரக்கமுள்ள தேவன் ஒருபோதும் திரும்புவதில்லை. அவரே நம்முடைய ஆரோக்கியத்திலும் வியாதியிலும் நமக்கு அடைக்கலம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:13-14. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் வரியந்தம் சமீபிக்கிறார்கள். சங்கீதம் 107:17-18. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம் 19:20. பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரன் வழியாக இந்த வார்த்தைகளை பேசின போது இருந்ததைப் போலவே இன்றும் நோயில் இருப்பவர்களை மீண்டும் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வர தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தமது பூலோக ஊழியத்தில் இருந்ததைப் போலவே கிறிஸ்து இன்றும் அதே இரக்கமுள்ள மருத்துவராயிருக்கிறார். அவரில் ஒவ்வொரு வியாதிக்கான சுகமளிக்கும் தைலமும் ஒவ்வொரு பலவீனத்தையும் மாற்றும் வல்லமையும் இருக்கிறது. முற்காலத்தில் சீடர்கள் ஜெபித்ததைப் போலவே இக்காலத்திலும் நோயாளிகளுக்காக அவருடைய சீடர்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். ஆகையால் அவர்கள் நோயிலிருந்து மீண்டு வருவார்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமை கோரும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் விசுவாசத்தின் நிச்சயமும் இருக்கிறது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மார்க் 16:18 என்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அப்போஸ்தலரின் காலத்தில் இருந்ததைப் போலவே இன்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமானது. அது தேவனுடைய பிள்ளைகளின் சிலாக்கியங்களை காண்பிக்கிறது. அது தழுவியிருக்கிற அத்தனையையும் நம்முடைய விசுவாசம் பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியர்கள் அவர் செயல்படுகிற வாய்க்கால்கள். அவர்கள் வழியாக தமது சுகமளிக்கும் வல்லமையை செயல்படுத்த அவர் வாஞ்சிக்கிறார். விசுவாச கரங்களினால் நோயாளிகளையும் துன்பப்படுகிறவர்களையும் தேவனிடம் அழைத்து செல்வது நமது வேலை. மாபெரும் சுகமளிப்பவரை நம்பும்படி நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நோயாளிகளையும் நம்பிக்கையற்றவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் அவருடைய பலத்தை பிடித்து கொள்ளும்படியாக நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இரட்சகர் விரும்புகிறார். விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நோயாளியின் அறை பெத்தேலாக மாறக்கூடும். அழிக்க அல்ல, இரட்சிக்க தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று வார்த்தையிலும் செய்கையிலும் மருத்துவரும் செவிலியரும் தவறாக புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் தெளிவாக சொல்லக்கூடும். வியாதி அறையில் தமது சமூகத்தை வெளிக்காட்டி மருத்துவர் மற்றும் செவிலியரின் இருதயத்தை தமது அன்பின் இனிமையினால் நிரப்ப கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். உதவியாளரின் வாழ்க்கை கிறிஸ்து அவரோடு சேர்ந்து செல்லும்படி இருக்குமானால் படுக்கை அருகே இரக்கமுள்ள இரட்சகர் இருக்கிறார் என்கிற உணர்த்துதல் நோயாளிக்கு வரும். இது அவருடைய சரீரமும் ஆத்மாவும் சுகமடைவதற்கு அதிகம் உதவும். தேவன் ஜெபங்களை கேட்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கிறிஸ்து கூறியிருக்கிறார். மீண்டும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 14:14-12:26 என்றார். அவருடைய வார்த்தைக்கேற்ப நாம் பிழைப்போமானால் அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விலையேற பெற்ற வாக்கு தத்துவமும் நம்மிடம் நிறைவேறும். அவருடைய கிருபைக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் நாம் நம்மை அவரிடம் கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் அவர்கள் மூலமாகவும் அவர் கிரியை செய்வார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது மாத்திரமே அவருடைய வாக்கு தத்துவங்களின் நிறைவேறுதலை நம்மால் கோர முடியும். சங்கீதக்காரன், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். 66:18 என்கிறான். அரை மனதோடு அவருக்கு கீழ்ப்படிந்தோமானால் அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மிடம் நிறைவேறாது. நோயாளிகள் சுகமடைவதற்கான விசேஷ ஜெபம் தொடர்பான போதனைகள் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட ஜெபம் மிகவும் பவித்திரமான ஒரு செயல். எனவே கவனக்குறைவோடு அதில் நுழையக்கூடாது. நோயாளியின் சுகத்திற்காக ஜெபிக்கும் அநேக சம்பவங்களில் விசுவாசம் என்று அழைக்கப்படுவது துணிகரமே அன்றி வேறல்ல. அநேக நபர்கள் தங்கள் சுய தெளிப்பினால் தங்கள் மேல் வியாதியை கொண்டு வருகின்றனர். இயற்கையின் பிரமாணங்களுக்கோ அல்லது கண்டிப்பான தூய்மையின் கொள்கைகளுக்கோ இசைவாக அவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை. புசிக்கிற, குடிக்கிற, உடுத்துகிற அல்லது வேலை செய்கிற தங்கள் பழக்கங்களில் மற்றவர்கள் ஆரோக்கிய சட்டங்களை கருத்தில் கொள்ளவில்லை. பல வேளைகளில் தீமையின் ஏதோ ஒரு வடிவமே மனம் மற்றும் சரீரத்தின் பலவீனத்திற்கு காரணமாயிருக்கிறது. இந்த நபர்கள் ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவார்களெனில் தேவனுடைய இயற்கை மற்றும் ஆவிக்குரிய பிரமாணங்களை கவனமின்றி மீறுகிற அதே வழியை பின்பற்றுவதில் தொடர்ந்து தேவன் ஜெபத்திற்கு பதிலளித்து சுகப்படுத்தினதால் ஆரோக்கியமற்ற பழக்கங்களில் தொடர்ந்து கட்டுப்பாடற்ற முறைகேடான உணவு பழக்கத்தில் திளைக்க தங்களுக்கு சுதந்திரம் இருப்பதாக காரணப்படுத்துவார்கள். இந்த நபர்களை ஆரோக்கியத்திற்கு திரும்ப கொண்டு வர தேவன் ஒரு அற்புதம் நடப்பிப்பாரெனில் பாவத்தை ஊக்கப்படுத்துகிறவராயிருப்பார். ஆரோக்கியமற்ற பழக்கங்களை அப்புறப்படுத்த போதிக்காத போது தங்களுடைய பலவீனத்திலிருந்து சுகமளிப்பவராக தேவனை நோக்கி பார்க்க போதிப்பது வீணான வேலை. ஜெபத்தின் வாயிலாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படி அவர்கள் தீமை செய்தலை விட்டு ஓய்ந்து நன்மை செய்ய படிக்க வேண்டும். அவர்களுடைய சுற்றுச்சூழல் சுத்தமானதும் அவர்களுடைய வாழ்க்கையின் பழக்கங்கள் சரியானதுமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய இயற்கை மற்றும் ஆவிக்குரிய பிரமாணங்களுக்கு இசைவாக அவர்கள் வாழ வேண்டும். பாவ அறிக்கை. ஆரோக்கியத்திற்கு மீண்டு வர ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய இயற்கை மற்றும் ஆவிக்குரிய பிரமாணங்களை மீறுவது பாவம் என்பதும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறும்படியாக அவைகள் அறிக்கை செய்யப்பட்டு விட்டுவிடப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக்கப்பட வேண்டும். வேதவாக்கியம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், 5:16 என்று அழைக்கிறது. ஜெபத்திற்காக கேட்கிறவரிடம் எங்களால் இருதயத்தை வாசிக்கவோ அல்லது உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை அறியவோ முடியாது. இது உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரிந்தது. உங்கள் பாவங்களை குறித்து நீங்கள் மனம் திரும்புவீர்களெனில் அவைகளை அறிக்கை செய்வது உங்கள் கடமை என்பது போன்ற சிந்தைகள் கொடுக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட பாவம் தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரே மத்தியஸ்தராக இருக்கிற கிறிஸ்துவிடம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு எதிரான குற்றமாயிருக்கிறது. அது கிறிஸ்துவின் வழியாக அவரிடம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். வெளிப்படையான ஒவ்வொரு பாவமும் வெளிப்படையாக அறிக்கை பண்ணப்பட வேண்டும். சக மனிதருக்கு செய்யப்பட்ட தவறு குற்றப்படுத்தப்பட்ட நபரோடு சரி செய்யப்பட வேண்டும். ஆரோக்கியத்தை வாஞ்சிக்கிற எவராகிலும் தவறாக பேசினதை குறித்த குற்ற உணர்வில் இருப்பாரெனில் அவர் வீட்டிலோ அக்கம் பக்கத்திலோ சபையிலோ முரண்பாட்டை விதைத்து மன முறிவையோ அல்லது கருத்து வேறுபாட்டையோ தூண்டியிருப்பாரெனில் ஏதாவது தவறான பழக்கத்தினால் மற்றவர்களை பாவத்திற்குள் நடத்தி இருப்பாரெனில் இவைகள் தேவனுக்கு முன்பாகவும் காயப்பட்ட மனிதருக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. தவறுகள் சரி செய்யப்படும் போது அவருடைய ஆவியானவர் குறித்து காட்டுவதைப் போல நாம் அமெரிக்கையான விசுவாசத்தோடு நோயாளியின் தேவைகளை ஆண்டவரிடம் கொண்டு செல்லலாம். அவர் ஒவ்வொரு நபரையும் பெயர் முதலாக அறிந்து பூமியில் அவருக்கே என்று வேறு எவருக்காகவும் தமது சொந்த குமாரனை கொடுக்கவில்லை என்பதைப் போல ஒவ்வொருவருக்கும் கவனம் கொடுக்கிறார். தேவனின் அன்பு மகா பெரியதும் கைவிடாததுமாகையால் அவரை நம்பவும் மகிழ்ச்சியாயிருக்கவும் நோயாளி ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். தங்களை குறித்த வருத்தத்தில் இருப்பது பலவீனத்தையும் வியாதியையுமே கொண்டு வரும். மனச்சோர்வுக்கும் முகவாட்டத்திற்கும் மேலாக எழும்புவார்களெனில் குணமடைவது அவர்களுக்கு லகுவாயிருக்கும். ஏனெனில் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. 3:18. நோயாளிகளுக்காக ஜெபிப்பதில் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். 8:26 என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிற ஆசீர்வாதம் சிறந்ததாயிருக்குமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. எனவே நமது ஜெபங்கள், ஆண்டவரே, ஆத்மாவின் ஒவ்வொரு ரகசியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நபரை அறிவீர். அவருடைய வழக்கறிஞராகிய இயேசு அவருக்காக தமது உயிரை கொடுத்திருக்கிறார். நாங்கள் காண்பிக்கக்கூடிய அன்பை காட்டிலும் அவருக்கான கிறிஸ்துவின் அன்பு பெரியது. எனவே உமது மகிமைக்கும் துன்பப்படுகிறவரின் நன்மைக்குமாக இருக்குமெனில் அவர் ஆரோக்கியத்திற்கு திரும்பவும் கொண்டு வரப்பட இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். அவர் மீண்டு வருவது உமக்கு சித்தமில்லையெனில் உமது கிருபை துன்பத்தில் அவரை தேற்றவும் உமது சமூகம் அவரை தாங்கவும் ஜெபிக்கிறோம் என்ற எண்ணத்தை சேர்த்திருக்க வேண்டும். தேவன் முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிவார். அனைத்து மனிதரின் இருதயங்களோடும் அவர் அறிமுகமாயிருக்கிறார். ஆத்மாவின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அவர் வாசிக்கிறார். யாருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அவர் பிழைப்பாரெனில் அவர் மேல் வரும் சோதனைகளை அவரால் தாங்க முடியுமா முடியாதா என்கிறதை தேவன் அறிவார். அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாயிருக்குமா அல்லது சாபமாயிருக்குமா என்பதை தேவன் அறிவார். நமது விண்ணப்பங்களை ஊக்கமாக வைக்கும்போது என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமாக கிடவது என்று நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு காரணம். இயேசு கெத்செமனே பூங்காவில், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், 26:39 என்று மன்றாடின போது தேவனுடைய சித்தத்திற்கும் ஞானத்திற்கும் ஒப்புக்கொடுக்கும் இந்த வார்த்தைகளை சேர்த்து கொண்டார். அவைகள் தேவனுடைய குமாரனாகிய அவருக்கு பொருத்தமாயிருக்குமானால் நிலையற்ற தவறு செய்யும் மனிதருடைய உதடுகளுக்கு எவ்வளவு அதிக பொருத்தமாயிருக்கும். நமது விருப்பங்களை நமது சர்வ ஞானமுள்ள பரலோக தகப்பனிடம் ஒப்படைப்பதும் பின்னர் பரிபூர்ண நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அவரிடம் கொடுப்பதும் தான் சீரான முறை. தேவ சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒப்பு கொடுக்கும் ஆவி இல்லாமல் நமது மன்றாட்டுகளை வைப்பது சரியல்ல. நமது ஜெபங்கள் கட்டளை போன்று அல்ல, பரிந்து பேசுவதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை மீட்டு தருவதில் தேவன் தமது தெய்வீக வல்லமையினால் தீர்மானமாக செயல்படும் சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் நோயாளிகள் அனைவரும் சுகப்படுத்தப்படுவதில்லை. அநேகர் கிறிஸ்துவில் நித்திரைக்குள் வைக்கப்படுகிறார்கள். யோவான் பத்மு தீவில் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். வெளிப்படுத்தல் 14:13 என்று எழுதும்படி பணிக்கப்பட்டார். நபர்கள் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரப்படாததற்கு விசுவாச குறைவே காரணம் என்று நாம் தீர்மானிக்க கூடாது என்று இதனால் நாம் அறிகிறோம். நாம் அனைவரும் நமது ஜெபங்களுக்கு உடனடியாகவும் நேரடியாகவும் பதில் பெற விரும்புகிறோம். பதில் தாமதப்படும் போதும் நாம் எதிர்பாராத விதத்தில் வரும்போதும் சோர்ந்து போக சோதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் மிகவும் ஞானமுள்ளவரும் நல்லவருமாய் இருப்பதால் நாம் எதிர்பார்க்கிற நேரத்திலும் விதத்திலும் அவர் எப்போதும் பதில் தருவதில்லை. அவர் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை காட்டிலும் அதிகமாகவும் மேன்மையாகவும் நமக்கு செய்வார். அவருடைய ஞானத்தையும் அன்பையும் நாம் நம்பக்கூடுமாதலால் நமது சித்தத்தை ஒப்புக்கொள்ள அவரை அழைக்காது, அவருடைய நோக்கத்திற்குள் நுழைந்து அதை நிறைவேற்ற நாம் தேட வேண்டும். நமது விருப்பங்களும் ஆசைகளும் அவருடைய சித்தத்திற்குள் இழக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற இந்த அனுபவங்கள் நம்முடைய நன்மைக்கானவைகளே. அவைகள் நமது விசுவாசம் மெய்யும் மனமார்ந்ததுமா, தேவனுடைய வார்த்தையில் மாத்திரம் தங்கியிருக்கிறதா, அல்லது சூழ்நிலைகளை சார்ந்து நிலையற்றதும் மாறக்கூடியதுமாக இருக்கிறதா என்பதை வெளிக்காட்டுகிறது. விசுவாசம் செயலினால் பலப்படுத்தப்படுகிறது. தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் காத்திருப்பதை நினைத்து பொறுமை அதன் பரிபூரண வேலையை செய்ய அனுமதிக்க வேண்டும். இந்த கொள்கைகளை எல்லாரும் புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவருடைய சுகமளிக்கும் கிருபையை தேடுகிற அநேகர் தங்கள் ஜெபங்களுக்கு உடனடியாகவும் நேரடியாகவும் பதில் கிடைக்க வேண்டும் என்றும், இல்லாத போது தங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள். இது நிமித்தம் பகுத்தறிந்து செயல்படும்படியாக வியாதியினால் பலவீனமானவர்களுக்கு ஞானமான ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் மரணத்திற்கு பின் இருக்கப்போகும் நண்பர்களுக்கான தங்கள் கடமையை கருத்தில் கொள்ளாதிருக்கவோ அல்லது ஆரோக்கியத்திற்கான இயற்கை முகவர்களை உபயோகிப்பதை நெகிழவோ கூடாது. பல வேளைகளில் தவறு செய்யக்கூடிய ஆபத்து இங்கே இருக்கிறது. ஜெபத்தினால் சுகப்படுத்தப்படுவோம் என்று நம்புவதால் விசுவாச குறைவை காட்டுவதாக தோன்றுகிற எதையும் செய்ய சிலர் பயப்படுகிறார்கள். மரணத்தினால் பிரிக்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கப்படும்போது தங்கள் காரியங்களை தாங்கள் விரும்புவதைப் போல ஒழுங்குபடுத்துவதை புறக்கணிக்கக்கூடாது. பிரிந்து செல்லுகிற மணி நேரங்களில் தங்கள் அன்பானவர்களோடு பேச விரும்புகிற ஊக்கமான வார்த்தைகளையோ அல்லது ஆலோசனைகளையோ பேசவும் பயப்படக்கூடாது. ஜெபத்தினால் ஆரோக்கியமடைய தேடுகிறவர்கள் தாங்கள் எட்டும் தூரத்தில் இருக்கிற சுகமளிக்கும் முகவர்களை உபயோகிக்க தவறக்கூடாது. வலியை போக்கவும் மீண்டு வரும் இயற்கையின் வேலையில் அதற்கு உதவவும் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிற அப்படிப்பட்ட தீர்வுகளை உபயோகிப்பது விசுவாசத்தை மறுதலிப்பது அல்ல. தேவனோடு இணைந்து செயல்படுவதும் மீண்டு வருவதற்கு மிகவும் சாதகமான நிலையில் தங்களை வைப்பதும் விசுவாசத்தை மறுப்பதல்ல. வாழ்க்கையின் சட்டங்களை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளுவதை தேவன் நம்முடைய வல்லமைக்குள் வைத்திருக்கிறார். உபயோகிக்கும்படியாகவே இந்த அறிவு கை கெட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியத்தை மீண்டும் கொண்டு வருவதில் இயற்கையின் பிரமாணங்களுக்கு இணக்கமாக வேலை செய்து ஒவ்வொரு வசதியையும் உபயோகித்து எல்லைக்குள் இருக்கும் அனைத்தையும் சாதகமாக பயன்படுத்த வேண்டும். நோயாளியின் மீட்பிற்காக ஜெபித்த பின்னர் அவரோடு சேர்ந்து உழைக்கிற பாக்கியம் நமக்கு இருப்பதனால் தேவனை துதித்து அவர் தாமும் ஏற்பாடு செய்திருக்கிற முறைகளில் அவரது ஆசீர்வாதத்தை கோரி இன்னும் அதிக ஊக்கத்தோடு வேலை செய்யலாம். தீர்வளிக்கும் இந்த முகவர்களை உபயோகிக்க தேவனுடைய வார்த்தையில் நமக்கு அங்கீகாரம் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்ட போது தேவனுடைய தீர்க்கதரிசி அவன் சாக வேண்டும் என்கிற செய்தியை அவனுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாட, ஆண்டவர் தமது ஊழியக்காரனின் விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் 15 வருடங்கள் கூட்டிக் கொடுக்கப்படும் என்கிற செய்தியை அவனுக்கு அனுப்பினார். இப்போது தேவனிடமிருந்து வரும் ஒரு வார்த்தை எசேக்கியாவை உடனடியாக குணப்படுத்தியிருக்கும். ஆனால் அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார். ஏசாயா 38:21 என்கிற விசேஷ நடத்துதல் கொடுக்கப்பட்டது. ஒரு சமயத்தில் கிறிஸ்து குருடனான ஒரு மனிதனின் கண்களில் சேறு பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு, யோவான் 9:7 என்றார். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். மாபெரும் சுகமளிப்பவரின் வல்லமையினால் மாத்திரமே அந்த சுகம் வந்திருக்க முடியும். எனினும் கிறிஸ்து இயற்கையின் எளிய முகவர்களை உபயோகித்தார். மாத்திரைகளினால் குணமடைவதற்கு அவர் ஆதரவு அளிக்காத போதும் எளிய இயற்கை தீர்வுகளை உபயோகிப்பதை அங்கீகரித்தார். நோயாளி மீண்டு வருவதற்காக நாம் ஜெபித்த பின்பு அதன் முடிவு என்னவாக இருப்பினும் தேவன் மேலிருக்கிற விசுவாசத்தை நாம் இழக்கக்கூடாது. ஒருவேளை அந்த நபரை இழந்து போக நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கசப்பான பாத்திரத்தை பிதாவின் கரம்தான் நம் உதடுகளில் வைத்திருக்கிறது என்பதை நினைத்து ஏற்றுக்கொள்வோமாக. மாறாக ஆரோக்கியம் மீண்டும் கொடுக்கப்படுமெனில் சுகமளிக்கும் கிருபையை பெற்றவர் சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியும்படி புதுப்பிக்கப்பட்ட கடனின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. 10 குஷ்டரோகிகள் சுத்தமாக்கப்பட்ட போது இயேசுவை கண்டு அவருக்கு மகிமை செலுத்தும்படி ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்தான். தேவனுடைய இரக்கத்தினால் இருதயம் தொடப்படாத யோசனையற்ற அந்த 9 பேரை போல நம்மில் ஒருவரும் இருக்க வேண்டாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. ஆமேன்.